أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد. صدق الله العظيم. سورة البلد மக்காவில் இறக்கப்பட்ட 20 வசனங்களை கொண்ட ஆயத். இதில் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்காவின் மீது சத்தியம் பண்ணுகிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த கண்ணியமான ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். மக்கா எவ்வளவு புனிதமான மண் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இந்த பூமி படைக்கப்படுவதற்கு முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியை படைத்த இடம்தான் அந்த மக்கா. அதுவும் கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியைத்தான் அல்லாஹ் முதல் முதலில் படைத்தான். அதிலிருந்துதான் பூமி விரிப்பு போல அப்படியே விரிக்கப்பட்டு இழுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை வணங்குவதற்கான முதல் ஆலயம் கஅபத்துல்லாஹும் உலகத்தில் அந்த இடத்துல தான் முதல் முதலில் கட்டப்பட்டது. முபாரகா என்ற வசனம் அதை பேசுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த மக்காவில் அபு குபைஸ் மலைதான் இந்த உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்ட மலை. அதுதான் இன்று கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பெலஸ் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி. சஃபா மர்வா முடிச்சிட்டு அப்படியே வெளியே வர்ற நேரம் எங்களுடைய இடது பக்கமாக காட்சி அளிக்கக்கூடிய, இன்று அந்த சவுதி மன்னர் வாழுகின்ற மக்காவில் அவருடைய வசிப்பிடம் அதில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முதலாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மலை. கஅபத்துல்லா கட்டுவதற்கும் அந்த மலையிலிருந்து கல் எடுத்திருப்பதாகவும் தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் பாதுகாக்கப்பட்ட புனிதமான பூமிகளில் மக்காவும் முதன்மை இடத்தை வகிக்கிறது. அங்கே தஜ்ஜாலுக்கோ யௌஜூஜ் மௌஜூஜுக்கோ நுழைய முடியாது. அது மாத்திரமல்ல, யாராவது கெட்ட எண்ணத்தோடு என்னுடைய ஊரை அண்டினார்கள் என்றால் உப்பு கல்லை தண்ணீரில் கரைப்பது போல் அவர்களை கரைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எச்சரிக்கை விடுத்திருக்கிற ஊரும் மக்காதான். அபுரஹாவுடைய யானை படையை சப்தி துப்பப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியதும் அந்த கஅபாவுக்கு எதிராக அவர்கள் படை திரண்டு வந்த காரணத்தினால்தான். அந்த ஹரமுடைய ஏரியாவுக்குள்ள யாராவது ஒரு முஸ்லீம் ஒரு அமல் செய்தால் ஒன்றுக்கு 100,000 நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு ரக்காத் அந்த ஹரம்ல தொலைக்கடைச்சிருச்சுண்டா 100,000 ரக்காத் தொழுத நன்மை. ஒரு குர்ஆன் அந்த ஹரமுக்குள்ள தமாமாக்க கிடைச்சிருச்சுண்டா வாழ்க்கையில 100,000 தடவைய குர்ஆன்கள் தமாமாக்கப்பட்ட நன்மை. ஒரு ஜனாதா தொலை கிடைச்சிருச்சுண்டா 100,000 ஜனாதாக்கள் தொழுகைகள் தொழுத நன்மை. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அளவு அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். யாராவது கொலை செய்தவர்கள் அதற்குள்ளே நுழைந்தால் அவர் வெளியே வரும் வரைக்கும் அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு சொல்றாங்க, என்ற வாப்பவை கொண்டவன் அதுக்குள் இருந்தாலும் கூட அவனை கூட நான் வெளியே வரும் வரைக்கும் தொட்டும் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அது அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட புனித பூமி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியில தான் பிறந்தார்கள், அங்குதான் வளர்ந்தார்கள். 40 வயதை அடைந்து நுபுவத்து கிடைத்ததற்கு பின்னால சுமார் 13 வருட காலம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணில் பாடுபட்டு கடைசியில இயலாத கட்டம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கே உலை வைக்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய வஹி வருகிறது. அந்த மண்ணை விட்டு வெளியேறுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகும் பொழுது நேரடியாக அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு போய் அந்த மக்காவோடு பேசினார்கள். ஏ மக்காவே, கண்ணியமான அபயமளிக்கப்பட்ட ஊரே, என்னுடைய மக்கள் இந்த உன்னை விட்டும் என்னை வெளியேற நிர்பந்திக்கவில்லை என்றால் சத்தியமாக ஒரு நாளும் உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன், உன்னை பிரிந்திருக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ ஆசைப்பட்ட பூமி அந்த மக்காவுடைய பூமி. இன்னொரு அண்ணன் இப்படியான சிறப்புகள் எத்தனையோ அந்த மக்காவுக்கு இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். முதல் வசனம், வந்தும் பிஹாதல் பலத். இது ஒரு இடைவசனம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஊரிலே நபியே நீங்கள் இருக்கும் நிலையில் இந்த ஊரின் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன். மக்கா ஒரு புனிதமான ஊர், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலே மக்கா ஒரு புனிதத்துவம் உள்ள ஒரு இடம்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை இன்னும் அந்த மக்காவுக்கு மெருகூட்டுகிறது. இறுதி நபி அந்த இடத்துல தான் வருகிறார்கள். நீங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற நிலையில் இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். சில ஊர்கள் சில பேரின் மூலமாக கண்ணியம் பெறும். சில பேர் சில ஊர்கள் இருக்கிறதுனால கண்ணியமாக இருப்பாங்க. உலகத்துல சில பெரிய பொறுமதியான இடங்கள்ல ஒரு மனிதனுக்கு சொந்த காணி பூமி இருந்துச்சுன்னா இந்த ஊடு கொழும்பு செவன்ல என்றுவாங்க, அல்லது முக்கியமான ஒரு இடத்துல சொல்லி அந்த இருக்கிற இடத்த வச்சு அவர் பெருமைப்படுவார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க உலகத்துல, அவர் இருக்கிறதுனால அந்த ஊரு பெருமையடை. அவர் டூரா நீங்க, அவர் வீடு பக்கத்தூடா என்று சொல்லி. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த மக்காவும் பெருமை அடைகிறது. எனவேதான் அல்லாஹ் நீங்கள் இந்த ஊரில் இருக்கும் நிலையில் இந்த ஊரின் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன். அடுத்த சத்தியத்தை பாருங்க, தந்தைமார் வாப்பா மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறார், பிறந்த குழந்தைகள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறார். இந்த இடத்துல தகப்பன், இதுக்கு பல கருத்துக்கள் சொல்றாங்க, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முராதாக இருக்கலாம், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதன் நோக்கமாக இருக்கலாம். ஏண்டா அந்த மக்காவோடு அவர்களுக்கு தான் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வமா வலது என்று சொன்னா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த பரம்பரையில வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது எல்லா உலகத்தில் உள்ள மனித இனம் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் அந்த தந்தை என்ற ஆண்மை ஸ்தானத்தில் இருக்கிற அத்துணை படைப்புகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல தந்தைமார் மீது சத்தியம் பண்ணுகிறார். உண்மையிலே ஹதர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த தந்தைமாரை பத்தி நிறைய பேசுகிறார். ரிபர் ரப் ஃபி ரிபல் வாலித், அதாவது ஒரு அல்லாஹுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்திலே இருக்கிறது, அல்லாஹுடைய கோபம் தகப்பனுடைய கோபத்திலே இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள். வாப்பாக்கு வந்து இஸ்லாத்துல ஒரு தாய்க்கு அதிக முக்கியத்துவம் இருந்தாலும் சில சில இடங்கள்ல அல்லாஹ் தந்தை மாற கண்ணியப்படுத்தி நிக்காஹுக்கு வழியாக இருக்கிறது வந்து வாப்பட ரத்தத்துலதான் வந்திருக்கும். அது உம்மட யாரு உம்மட வாப்பவாக இருந்தாலும் அவருக்கு வழியாக இருக்கல, அது வாப்பட அமைப்புலதான் அந்த விலாயத்துகள் வரும். இது மாதிரி தகப்பன்மார் சொல்லுவாங்க, தாய் வந்து 9 மாதம் தான் சுமப்பாள், சுமந்து பெற்றெடுத்த உடனே அவருடைய பொறுப்பு முடிஞ்சிடும். ஆனால் அந்த பிள்ளைய வளர்த்து அதுக்கு தேவையான ஒழுக்கத்தை, அதுக்கு தேவையான செலவீனங்களை தோளுக்கு மேல வளர்ந்து தன்னுடைய வேலையை சுயமாகத்தான் செய்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளைக்காக வேண்டி அந்த பிள்ளைய சுமக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு வாப்பமாட உள்ளத்துல தான் இருக்கு. அது ஏன் அடிக்கடி உம்மமார பத்தி பேசிப்படுறா, அந்த 9 மாசம் சுமந்தத்தை அவங்க சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க, வாப்பமார சொல்லி காட்ட மாட்டான். பிள்ளைக்கு செஞ்ச ஒன்றையுமே வாப்ப சொல்லி காட்ட மாட்டார். பிள்ளையோட நிறைய கொஞ்சி கூத்தாடாம இருந்தாலும் கூட, இரவுல வந்து சாப்பாடு வைக்கிற நேரம் புள்ள தூங்கியிருந்தாலும் கூட, புள்ள சாப்பிட்டானான் ஒரு வார்த்தை கேட்டுடுத்தானா வாப்ப சாப்பிடுவார். ஏண்டா அது வாப்ப உள்ளத்துல சுமப்பார், தாய் உடலால சுமப்பார். தாய் சுமந்ததை சொல்லி காட்டி கொண்டே இருப்பாளாம். தகப்பன் அப்படி சொல்ல மாட்டார், கையேந்த மாட்டார், கண்ணியத்தோடு இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வாப்பால சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணி இந்த அபயமளிக்கப்பட்ட மக்காவின் மீதும் தகப்பன் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் பிறக்கின்ற பரம்பரைகள் பிள்ளைகள் இப்படி அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டு என்ன சொல்ல வருகிறார், லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி கபத், நாம் நிச்சயமாக கஷ்டத்தில் ஆழ்பவனாகவே மனிதனை படைத்திருக்கிறோம். இந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் எத்தனையோ வகையான கஷ்டங்களால பின்னப்பட்டு இருக்கிறது. தஃப்சீர் குர்துபியில இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தஃப்சீருல் முனீர்லையும் கூட அதை எழுதுறாங்க, இப்னு கஸீர்லையும் எழுதுறாங்க. மனிதன் வந்து அவன் பிறப்பதற்கு முன்னால் தாயுடைய கருவுக்குள் இருக்கும் பொழுதே ஒரு சிரமமான நிலைமை தான் அது. நாங்க இருட்டு வெளிச்சம் இல்லை, சலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், 3 வகையான இருள்களுக்குள்ளதான் மனிதன் இருக்கிறார், அங்க வெளிச்சம் எல்லாம் இல்லை. தாயுடைய கற்பப்பை, அந்த தாயுடைய வயிறு, அதுக்குள்ள இருக்கிற கற்பப்பை, அதுக்குள்ள இருக்கிற ஓட்ட பேக் ஒண்டி, அதுக்குள்ளதான் மனிதன் இருப்போம். எந்த விதமான வெளிச்சம் அங்கு போகாது. அங்கல திரும்பேலா, இங்கல திரும்பேலா, திரும்பினா முட்டும். இப்படி அந்த வயிற்றுக்குள்ள வளர்கின்ற பொழுதே அவன் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். பிறக்கின்ற பொழுதும் கஷ்டம். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்தி, அல்லாஹ்தான் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். சும்ம சபீல யஸ்ஸரா, நீங்க தாயுடைய வழியிலிருந்து வருகின்ற அந்த குறுகிய பாதையை லேசுபடுத்தியவனும் அல்லாஹ்தான் என்ற அமைப்புல அல்லாஹ் குழந்தை பிறக்கின்ற பொழுது, இப்பதான் இந்த சிசரிங் அது இதெல்லாம் மீக்குது. ஒரு காலத்துல வீட்டில தான் பிறப்பாங்க, அதுக்கென்று சில பெண்கள் இருப்பாங்க, அவங்க வருவாங்க, சரியான கஷ்டப்படுவாங்க. சில நேரம் புள்ள தலைகீழாக இருக்கும், ஒன்றும் செய்யலா, புள்ளைக்கும் உசுருக்கு ஆபத்து வரும், உம்மட உசுர்லையும் ஆபத்து வரும். சில நேரம் சில ஆயுதங்களை போட்டு புள்ளையிட தலையை பிடிச்சி வெளியெடுப்பாங்க, வெளியே இழுப்பாங்க. அந்த இழுக்கிற நேரம் அந்த கட்டு அந்த ஆயுதங்கள் பட்ட காயங்கள் கூட அந்த பிள்ளைகளோட தலைகள்ல காட்சி அளிக்கும். சில நேரம் கழுத்து நெசுங்கும், சில நேரம் தாயுடைய மலம் குழந்தையுடைய வாய்க்குள்ள நுழைஞ்சிடும். இப்படி நிறைய எத்தனையோ வகையான கஷ்டங்கள் இது பிறக்கிற நேரமே அந்த புள்ள சகிச்சு கொண்டுதான் வரும். வந்து தொப்புள் கொடி வெட்டினோன்னு அந்த புண் காயிரத்துக்கு வரைக்கும் அதொரு வருத்தமாய், தொப்புள் கொடியை கட் பண்ணுன்னு பாருங்க, அதொரு வருத்தம். அதுக்கு மருந்து போடணும், அது புள்ள கத்தும், புள்ள ஆளும். அதுக்கு பின்னால ஒவ்வொரு கட்டமும் புள்ளையிட, பிள்ளைக்கு பல்லு முளைக்கிற நேரம், மனிதண்ட பல்லு முளைக்கிற நேரமும் லேசு இல்லையா? ஒரு பல்லு சதைய கிழிச்சிட்டு வாரண்டா உசுறு போற மாதிரி. சில நேரம் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வரும், அந்த நேரம் அனுபவசாலிகள் டக்குன்னு உதட பிடிச்சி பார்ப்பான், கொஞ்சம் ஸ்ட்ராங் ரஃப் ஆகி அப்படின்னா பல்லு வெடிச்சு வரப்பாக்குது, அது வருத்தமா தான் ஆகி காய்ச்சல் வரும். புள்ள நடக்கிற நேரம் பழகிற நேரம் எல்லாம் எத்தனையோ தாத்தி எத்தனையோ வாட்டி விழும், கட்டிலிருந்து கீழே விழும், சும்மா வளரேலாது. ஒரு புள்ள, ஒரு மனிதன் பிறப்பதில் இருந்து அதுக்கு பிறகு படிப்பு கல்விக்காக இல்முக்காக எவ்வளவு கஷ்டப்படுவோம், எவ்வளவு சிரமப்படுறான். சில பேரை பார்க்கிற நேரம் வாழ்க்கை வெறுத்து போகும். சில ஸ்கூல் நீங்க இப்பயும் பாருங்க, சில நேரம் சில பிள்ளைகள் ஸ்கூல் யூனிஃபார்மோட இப்பயும் இருப்பாங்க ரோட்ல. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல முடிச்சிட்டு டியூஷன் கிளாஸஸ் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு சேரக்குள்ள 10 மணி, திரும்பவும் காலையில எழும்பி அந்த ஹையர்ல வரக்கூடிய வாகனங்கள்ல வர்ற நேரம் நீங்க நல்லா பாருங்க, எல்லா பிள்ளையும் தூங்கி தவழுந்தி. ஏன்னா அது குறைஞ்ச 4 மணிக்கு சரி எழும்போம், வீட்டுக்கு போயிட்டு சேர இரவாக இருக்கு, திரும்ப போயிட்டு படிக்கணும், படிச்சு முடிஞ்சு நிம்மதியா ஜொப்புக்கு போகும். எங்கட சமூகத்துல அது குறைவாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இந்த ராவைக்கு ஒரு 2 மணி 3 மணி போல ரோட்ல போங்களே, எவ்வளவு பேர் பஸ்ஸுக்கு நின்றிருப்பான், அவங்க காலை சாப்பாட்டையும் அதுக்குள்ள செஞ்சிருப்பான். 3 மணி ஆயிக்கும் நேரம், அவங்களோட சாப்பாடு அவங்க கடையில சாப்பிட மாட்டான், அவங்களுக்கு பகலைக்கு சாப்பாட்டை சமைச்சிருப்பான், காலை சாப்பாட்டை சமைச்சிருப்பான், எல்லாம் சமைச்சிட்டு பஸ்ஸுக்கும் நிற்பான், போயிட்டு வந்து திரும்ப அடுத்த நாளும் அதே நிற்பான். குறுகிய கால இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாழ்க்கையை தொலைச்சிடுவான். அதுக்கு பிறகு கஷ்டம், தொழில் செய்யறது கஷ்டம், தொழில் செய்யற நேரம் எத்தனை வகையான பிரச்சனை. சில பணக்காரர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நாங்க மேலோட்டமா தான் பாக்குறோம், அவர் எத்தனை வகையான பிரச்சனையை ஃபேஸ் பண்றாருன்னு அவர்த்த கேட்டா தான் தெரியும். ஒன்று வேலை செய்யறவனால பிரச்சனை, அல்லது அதிகாரிகளால பிரச்சனை, அல்லது போட்ட கண்டெய்னர் சாமான எல்லாம் வந்து நிக்குது, சும்மா சந்த சொந்த பணத்தை கொடுத்து சாமான இறக்குமதி செய்யறான், அதை வெளியே ரிலீஸ் பண்ணணும்டா 25 லட்சம் வச்சா எடுத்து தாரேன், அப்படி இல்லாட்டி இன்னும் 2 நாளைக்கு வச்சா அப்படியே சாமான எல்லாம் அழுகி போகும் பயமுறுத்துவான். பயங்கரமான போராட்டத்துக்கு மத்தியில தான் அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கஷ்டம் இப்படியே போயிட்டு ஒவ்வொரு கட்டமும் கஷ்டம் தான். திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு கஷ்டம், முடிச்ச திருமணத்தை வாழ்க்கையை கொண்டு போறது ஒரு கஷ்டம், அது சரியா ஜோடு பொருத்தம் அமையணும், அது அமையாட்டி அது ஒரு பெரிய கஷ்டமா போயிட்டு. அதுக்கு பின்னால நோய்கள் வரும், இடக்கட வருகின்ற நோய்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரம் நிரந்தரமான நோயாளி ஆகிடுவார், நிரந்தரமான நோயாளிகள் ஆகிடுவார். சில நேரம் இப்படி வந்து 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 கஷ்டங்களை தாண்டி புள்ள கிடைச்சா புள்ளையால கஷ்டம், பக்கத்துக்காரனால கஷ்டம், உலகம் வந்திருக்கிறதே. அல்லாஹ் சுருக்கமா சொல்லிட்டான், மனிதனை கஷ்டத்தில் ஆள்பவனாகவே நாம் படைத்திருக்கோம். இந்த கஷ்டத்துடைய முடிவு சக்கராத்தும் கஷ்டம், பிறக்கும் பொழுது அனுபவித்த கஷ்டம் எங்க முடியுது, சக்கராத்துல மவுத், மவுத் ஆகுறேன் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை மரணம் என்பது. எனவே அந்த மவுத்தோட தான் முடியும். இந்த கஷ்டமான இந்த உலக வாழ்க்கையில மனிதன் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மட்டும் மையமா வச்சு வாழ்ந்தான்டா, நிச்சயமாக இந்த உலகத்தோடு அவன்கிட்ட கஷ்டம் முடிஞ்சிடும். அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா நபி சகராத்தில் படுற அவஸ்தையை பார்த்து அழுகுறாங்க. அழுகுறேன், என் வாப்பக்கா இந்த நிலைமை. என்ன சொன்னாங்க? நபி மறுக்கல்ல, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைன்னு சொல்லல. சொன்னாங்க, லைசலி அபீக்கு கருபுன் பாதல் யவ். ஃபாத்திமாவே, அருமை மகளே, நீ நினைக்கிறது உண்மைதானும்மா, ஆனா சத்தியமா சொல்றேன், உன் வாப்பா படுற கஷ்டத்தின் கடைசி நாள் இந்த நாள் தான். இந்த நாளைக்கு பின்னால உங்களோட வாப்ப கஷ்டத்தையே அனுபவிக்காத இடத்துக்கு தான் போறேன். சுபஹானம், புத்திசாலி அவர் தான். இந்த உலகத்துல வந்து எல்லாம் கஷ்டத்தோட தான் போ. இந்த கஷ்டத்தோடு அனுபவிக்கிற இந்த உலக வாழ்க்கையை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் எந்த நிலைமையில உலகத்தில் வாழுகிறான் என்பதை சொல்லி நபிக்கு ஒரு ஆறுதலையும் சொல்லு. நபி உங்களுக்கு மட்டுமல்ல கஷ்டம், உலகத்தில் மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் கஷ்டம் தான், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத், மனிதனை படைத்த இந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி ஒரு வசனத்தை சொல்லுகிறான். அயஹ்சப், மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா, அல்லன் யக்திர அலைஹி அஹத், தான் செய்கின்ற தப்புகளுக்கு அவனை தண்டிப்பதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று நினைத்து இந்த அநியாயங்களை செய்கிறானா, என் மீது யாரு சக்தி கொள்வார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தார், அவருடைய பேர் வந்து அஷத் இபுனு கலதா, சரியான ஃபிட்னஸ் உள்ளால் அவர் அவரது சக்தியை பத்தி நிறைய பேசுவார், பெருமை பாராட்டி பேசுவார். எந்த அளவுக்கு இந்த தஃப்சீர் எழுதுறாங்க, ஒரு புடவையை கீழே விரிச்சு அந்த புடவையில் அவரை நிக்க வச்சு பத்து பேர் வந்து இழுத்தாலும் கூட ஒரு சொட்டு கால் அசையார். அந்த புடவை கிழிஞ்சி வருமே தவிர, அந்த கம்பளி புடவை பிஞ்சி வந்தாலும் கூட அவரது கால் ஒரு சொட்டு மாசில் வலா தசில்லு கதமா, கொஞ்சம் கூட அசையாம கல்லு மாதிரி நிற்பார் மனசு. இவருடைய விஷயத்திலேதான் இது இறக்கப்பட்டதாகவும் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். என்ன, அவருடைய ஆற்றல் சக்தியை வச்சு அவர் பெருமை பாராட்டி கொண்டிருந்தார். அல்லாஹ் சொல்லுகிறார், அயஹ்சப், அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறாரா, அல்லை யக்திர் அலைஹி அஹத், தான் செய்கின்ற தவறுக்கு அவனை தண்டிப்பவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறானா. யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா, இந்த மனிதன் சொல்லுகிறானா, நான் தேடின பொருட்கள்ல எவ்வளோ பணத்தை நான் செலவழிச்சிட்டேன். இதுல பல கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, அந்த காஃபிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன் இந்த உலகத்தில் மேலோங்க கூடாது என்பதற்காக வேண்டி நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கிறார். அல்லது பணத்தை செலவழிக்கிறவங்க பேருக்காகவும் புகழுக்காகவும் நான் அதை செஞ்சிருக்கிறேன் இதை செஞ்சிருக்கிறேன் எல்லாம் மனிதன் பெருமை பேசுகிறான். அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், இப்படி சக்தியை வச்சு தன்னுடைய பணத்தை வச்சு பெருமை பேசுகிறாரே, இவர் நினைச்சு கொண்டிருக்கிறாரா, அயஹ்சப், அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறானா, அல்லம் யரஹு அஹத், அவர் செய்யறதை யாருமே பார்க்கலன்னு நினைச்சு கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு செலவழிச்சாரு, எப்படி செலவழிச்சாரு, அந்த பணத்தை எங்க சம்பாதிச்சாரு, அந்த பணத்தை எந்த வழியில செலவழிக்கிறாரு, எல்லாவற்றையும் ஒருவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். யாருமே அதை பார்க்கலன்னு அவன் நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வியாக இந்த விடயத்துல கேட்டு, அடுத்த கட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு செஞ்ச நியமத்துகளை ஞாபகப்படுத்துகிறார். அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எச்சரிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஞாபகப்படுத்திட்டு இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை கஷ்டத்துல நாங்க படைச்சிருக்கிறோம், இப்படி இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறோம், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவருக்கு நாங்க ரெண்டு கண்களை கொடுக்கலையா, பார்க்கிற ரெண்டு கண்ணை நான் கொடுத்திருக்கிறேன், ஒலிசானா, பேசுகின்ற நாக்கை கொடுத்திருக்கிறேன், ஒஷஃபத்தை, இரண்டு அழகான உதடுகளை கொடுத்திருக்கிறேன், வகதை நாகும் நஜிதேன், இரண்டு வழிகளையும் அவர்களுக்கு நான் துல்லியமாக தெளிவாக காண்பித்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எங்களுக்கு அவன் செய்த நியமத்துகளை ஞாபகப்படுத்துகிறான். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்கின்ற பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸுல் குதுசியை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யகூலுல்லாஹு தஆலா, யப்ன ஆதம், ஈ ஆதமுடைய மகனே, கத் அன்அம்து அலைக நிஅமன் இதாமன் லா துஹ்ஸா அததுஹா, நான் உனக்கு செய்திருக்கின்ற நியமத்துகள் மட்டிட முடியாத மிக பெரும் அதிகமான அருட்கொடைகளை எல்லாம் உனக்கு நான் தந்திருக்கிறேன், அந்த அத்துணை அருட்கொடைகளுக்கும் உன்னால் நன்றி செலுத்த முடியாது, நீ அதற்கு சக்தி பெற மாட்டாய், வலா துத்தியக்கு சுக்ரஹா, அந்த நியமத்துகளுக்கு உன்னால் நன்றி செலுத்தி விட முடியாது. அதனால சுருக்கமா சொல்லுவாங்க, பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் நாங்கள் சுஜூதில் இருந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்திற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது, அவ்வளவு நியமத்துகள், விலைமதிப்பற்ற நியமத்துகள் எங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிறது, وَإِنَّ مِمَّا أَنْعَمْتُ عَلَيْكَ أَنْ جَعَلْتُ لَكَ عَيْنَيْنِ تَنْظُرُ بِهِمَا. நான் உனக்கு செய்த அருட்கொடைகளில் ஒன்றுதான், நீ இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கின்ற இரண்டு கண் மாணிக்கங்களை தந்திருக்கிறேனே, இதுவும் என்னுடைய நியமத்துகளில் ஒன்றுதான். وَجَعَلْتُ لَهُمَا غِطَاءً. நீ நல்லா யோசிச்சு பாரு மனிதனே, அந்த ரெண்டு கண்களுக்கும் நான் ஒரு மூடியை வைத்திருக்கிறேன். அதுதான் இமை என்று சொல்றது. கண்ணை பொத்து கண்ணுக்கு மூடி வைத்திருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபந்துர் பி ஐனைக இலா மா அஹ்லல்து லக. எனவே நான் தந்த கண்ணில் இருந்து நான் எதையெல்லாம் உனக்கு ஹலாலாக்கிக்கிறேனோ அதை மட்டும் பார். நான் கண்ணை சும்மா ஓபன் ஆவிச்சில்லையே, சும்மா ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட சிசிடிவி கேமரா அது 24 hours ஒன்ல வச்சா வார போறது எல்லாத்தையும் பார்த்து ரெக்கார்ட் பண். அப்படி உனக்கு கண்ணை இமை இல்லாம நான் வைக்கல. இப்ப அல்லாஹ் பாருங்க ஹிக்மத்தை பாவிக்கிறான், நான் எதையெல்லாம் உனக்கு ஹலாலாக்கிக்கிறேனோ அதை மட்டும் பார்க்கறதுக்கு அந்த மூடிய திறந்து கண்ணை யூஸ் பண்ணு. வஇன் ரஐத மா அஹ்ரம்து அலைக்க. நீ எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் சில உலகத்துல சில காட்சிகளை சில விடயங்களை பார்ப்பதற்கு ஹராமாக்கி இருக்கிறேன், அப்படியான சில காட்சிகளை பார்க்கின்ற நிலை உனக்கு வந்துவிட்டால் ஃபஅதுபிக் அலைஹிமா ஹிதாஅஹுமா, நான் தந்த மூடியை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த கண்ணை மறைச்சிக்கோ. நான் தந்த மூடியை நீ பயன்படுத்தி அந்த கண்ணை அவசரமாக மூடிக்கொள்வாயாக. சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை கையில தந்துட்டு தான் கேள்வியை கேட்பான். ஏன் அதை பார்த்த இல்லையால நான் பார்க்கல, கண் திறந்து பட்டு எழுதி அதனால பாடுபட்டு கேள்வி சொல்லல, கண்ணை பொத்தலாம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். இதற்கு முந்தியும் நான் சொல்லிக்கிற ஒரு 15 வருஷத்துக்கு போட முந்தி ஒரு கண்ணில் ஒரு புள்ள பிறந்திக்கிற அந்த பிள்ளைக்கு வந்து அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இயற்கையில் உள்ள நோய்களை பாருங்க. அந்த கண்ணில் எங்கிட்ட எப்பயுமே ஈரத்தன்மை, கண்ணில் அந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் கண்ணை பொத்தி துறக்கலாம், கண்ணீர்ன்றோமே அது இருக்கணும், அந்த திரவம் இருக்கணும். ஒரு புள்ள பிறந்தீங்க அந்த திரவம் இல்லாம கண் அப்படி சும்மா காஞ்ச மாதிரி பொத்தி துறக்கலாது. அப்படி பொத்தி துறக்கிறேன்டா, செயற்கையாக செய்த ஒரு ட்ரப் ஒன்று கண்ணில் போடும். செயற்கையாக செய்கின்ற ஒரு ட்ரப் அந்த கண்ணுக்குள்ளே போட்டுக்கொண்டே அது ஒரு ட்ரப் வச்சா ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்களே கண்ணை யூஸ் பண்ணேன். அப்படி 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு மணித்தியாலம் பாவிக்கின்ற ஒரு சின்ன குப்பி அந்த நேரம் 3000. ஒரு மணித்தியாலத்துக்கு கண்ணை யூஸ் பண்றது பொத்தி துறக்கிறதுக்கு அதை செயற்கையாக அந்த திரவத்தை பாவிக்கிறதுக்கு 3000 ரூபா. இப்ப பாருங்க அல்லாஹ் கேட்கிறார், உனக்கு நான் எந்த செலவும் இல்லாமல் இரண்டு கண்மாணிக்கங்களை நான் தரவில்லையா, அந்த கண்களுக்கு நான் மூடியை அமைத்திருக்கிறேன். எனவே நீ ஏந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் நான் ஹராமாக்கியதை பார்க்க நேர்ந்தால் அந்த மூடியை பயன்படுத்தி உன்ட கண்ணை அடைத்துக் கொள்வாயாக. ஹராமான பார்வை பார்க்கறதுனால எந்த ஒன்றும் வராது. ஒரு சஹாபி பார்த்து கொண்டிருந்தார், ஒரு பெண்ணு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டான், சொன்னாங்க வீட்டுக்கு போ. ஏண்டா நீ எந்த பெண்ணை பார்க்கிறாயோ அந்த பெண்ணுக்குள்ள பார்ட்ஸ் தான் உன் வீட்டுள்ள மனைவிக்கு தேமிரி. சைத்தான் அதை வித்தியாசமாக காட்டும், அதை வித்தியாசமாக காட்டும். அந்த உடம்புல என்னென்ன அவயங்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதோ அதுதான் உன் மனைவிக்கு வீக். அதனால நீ வீட்டுக்கு போய் உன் தேவையை பூர்த்தி செய்து கொள் என்ற கருத்துப்பட அதில் சொல்லது சரியா நாங்கள் யோசிச்சா இதுதான் யதார்த்தம். ஆனா அல்லாஹுடைய ஒரு தண்டனையில ஒன்று இருக்கிறது, ஹராமான பார்வையை பார்க்கிறதோ கெட்ட பழக்கங்கள் நாங்கள் பழகிட்டா இந்த உலகத்தில் கிடைக்கிற முதலாவது பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, வத்ததுஹப லஸ்ஸத்து நிசாஇக்கும். உங்களோட மனைவிமார்களிடத்துல இருந்து நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த இன்பத்தை எல்லாம் எடுத்துருவோம். அதுவும் ஒரு சோதனை தான். திருமணம் முடிச்ச உடனே என்னுடைய மனைவியோடு ஒன்று சேருகின்ற பொழுது எனக்கு இன்பம் அவ்வளவு வருகிறதில்லை என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இது அல்லாஹுடைய கோபப்பார்வை என்று முடிவெடுத்துக் கொள்ளவே. நீ என்னமோ தவறு செஞ்சிருக்கிறாய், நீ யாரையோ பார்த்து ரசித்திருக்கிறாய், யாரையோ அனுபவிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டிருக்கிறாய் என்றால் உன் மனைவியிட இன்பத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கிடுவான் என்று ஹதீஸ்ல வருகிறது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த விஷயத்துல நான் கவனம் எடுக்கும். அதே மாதிரி வஜஅல்துலக லிஸானா வஜஅல்துலஹு கிலாஃபா, உனக்கு ஒரு நாக்கு தந்திருக்கிறேன், அந்த நாக்குக்கும் நான் ஒரு மூடிய வச்சு நாக்கங்கைக்கு வாய்க்குள்ளதாய் நாங்க வாயை திறந்தா தான் நாக்கு பேசு. அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஹலாலாக்கிய விஷயங்களை பேசு. பிரச்சனை இருக்கிற செய்ய குருவானோது நாலு பேருக்கு நல்லதை சொல்லிக் கொடு, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களா இடையில போய் சமாதானம் பேசு, எல்லாம் செய், பிரச்சனை இல்லை. ஹராமானத்தை பேச சந்தர்ப்பம் வந்தா மூடிய போட்டு மூடியது. ஹராமான விஷயங்களை பேச வந்தா மண் சமத்த நஜா, யாரெல்லாம் பேசாம சும்மா மௌனமாகவே இருக்கிறாங்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். உலகத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேசாமல் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தை நினைச்சு யாரும் கவலைப்பட்டது கிடையாது. கவலைப்பட்டது எல்லாமே பேசிய வார்த்தைகளை வச்சுட்டேன். நான் இதை பேசிக்க கூடாது, பேசாமல் இருந்தால் ஒன்றுமில்லை, பேசாமல் இருந்தால் ஒன்றுமில்லை, பேசி வார்த்தையை வெளியே விட்டுட்டா அது கறக்கப்பட்ட பாலை போல மடுவிலிருந்து வெளியே வந்தா திரும்ப அங்க அனுப்பேதா, வெளியே வார்த்தை வந்தா வந்ததுதான். அதனால வாய் நாக்கை அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு ஒரு நாக்கு தந்திருக்கிறேன், அந்த நாக்குக்கும் மூடி தந்திருக்கிறேன். எனவே ஹலாலான விடயங்களை பேசும் பொழுது நாக்கை யூஸ் பண்ணு, ஹராமான விடயங்கள் பேச நேர்ந்தால் நாக்கை வாயை அடைத்து நாக்குக்கு பூட்டு போட்டுக்கொள். வஜ அல் துலக ஃபர்ஜன் வஜ அல் துலக சித்ரா, உனக்கு நான் ஒரு மர்மஸ்தானத்தை வைத்திருக்கிறேன், அதை மறைத்துக் கொள்வதற்கான திரையையும் தந்திருக்கிறேன். மர்மஸ்தானம் இருக்கிறது, அதை மூடிக்கொள்ளக்கூடிய திரைகளையும் ஆடைகளையும் அல்லா தந்திருக்கிறான். அதை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஹலாலான மனைவி இடத்துல அந்த ஆடையை திறந்து அதை நீ பயன்படுத்தி, ஹராமான சந்தர்ப்பங்கள் வந்துவிட்டால் அதை மறைத்துக்கொள், அதை மூடிக்கொள். அதே மாதிரி ரெண்டு உதடுகளை பத்தி அல்லா பேசுகிறான், ஒலிசான வஷபத்தை ஷபத்தை என்ற ரெண்டு உதடு. உண்மையிலே சுபஹானல்லாஹ், இந்த ரெண்டு உதடு மட்டும் இல்லைன்றா யோசிச்சு பாரு, இந்த ரெண்டு உதடும் இல்லைண்டா அவட ரூபத்தை யோசிச்சு பாருங்க, பாப்பு நினைச்சு பார்க்கவே இல்ல, அது வாய் செத்து பல்லு கில்லு எல்லாமே விளங்கிரு, ஒன்றும் மறையாது. அதே நேரம் நிறைய வார்த்தைகளை பேசலாம் போயிட்டு. சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு பெண்மணி பேசுகின்ற நேரம், உதாரணமாக ஃபெமிலின்னு சொல்றதுக்கு அவக்கு வாய்க்கு வாரல், ஃபெமிலின்னு தான் நல்லா உற்றி நோக்கினா என்னண்டா, ஒரு சின்ன காய்ச்சல் உண்டுல அல்லது ஏதோ ஒரு அம்சபாக மாதிரி வந்த ஒரு இதில் நோய் குணமாவிருச்சு, இந்த உதடு ரெண்டும் சேராது, சேர்றண்டா அது கையால் சேர்க்கணும் பிடிச்சி, கையால் உதடு ரெண்டும் சேராட்டி அல்லாஹு அக்பர் சொல்லவுமே இல்லை. அல்லாஹ் பாருங்க எங்க ஞாபகப்படுத்துறான், உங்களுக்கு நான் இந்த ஆரோக்கியமான இரண்டு உதடுகளை தந்திருக்கிறேன் என்றெல்லாம் இதை பத்தி பேசுறாண்டா நிறைய பேசல, ஒவ்வொரு உறுப்பை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்திட்டு இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் இந்த ஆயத்தோட. எபுன ஆதம், ஆதமுடைய மகனே கவனமாக கேள், இன்னகலா தஹ்மில் சஹத்தி, விளையாடாதே, நீ இந்த உறுப்புகளை எல்லாம் பாவத்துல பயன்படுத்தினால் என் கோபத்தை சம்பாதிக்க வேண்டி வரும், சத்தியமாக சொல்லுகிறேன் என் கோபத்தை உன்னால் சுமக்க முடியாது. வலா துத்தியுக்கு இந்தியாமி, நான் நீ செய்த பாவங்களுக்கு உன்னை பழிக்கு பலி தண்டனை வாங்க நினைத்தேன் என்றால் அந்த தண்டனையை என்னுடைய அதாபை உன்னால் தாங்க முடியாது. என் கோபத்தை சகிக்கின்ற தன்மையும் உனக்கு கிடையாது, என் அதாபை தாங்குகின்ற சக்தியும் உனக்கு கிடையாது, எனவே நீ கவனமாக நடந்து கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சூரா 20 வசனங்கள் கொண்ட சூரா, நாங்கள் இதுவரைக்கும் 10 வசனங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்த கட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைப்பில் சொல்லிட்டு போற இன்ஷாலா அடுத்த பாடத்தில் நாங்கள் அதை பார்ப்போம். எனவே இந்த குறுகிய கால பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் சிரமங்களாகவே இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை நாம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு மையமாக பயன்படுத்திக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். உறுப்புகளை அல்லாஹுக்கு பாவம் செய்வதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த,
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.